بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. وقال الله أيضا: مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. وقال الله أيضا: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال الله أيضا: ومن يتق الله يجعل له من أمره يسرا. صدق الله مولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை காரியங்களை விட்டும் எம்முடைய ஹயாத்தை வாழ்நாளை அல்லாஹுவை பயந்து பாதுகாத்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் பலதரப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படித்தவன் என்று, படிக்காதவன் என்று, ஏழை என்று, செல்வந்தன் என்று, ஆட்சியாளன், அடிமை, அதிகாரம் உள்ளவன், அதிகாரத்துக்கு உள்ளால் வாழ்பவன், வெள்ளையன், கருப்பன், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என்றெல்லாம் பூமியில் மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம விளங்கணும், இத்தனை வகையான மக்களுக்கு மத்தியில கண்ணியமானவர்கள் யார், படைத்த ரப்பிடத்தில் பரிசுத்தமானவர்கள் யார், அல்லாஹ்விடத்தில கண்ணியமான மக்கள் யாரு, இதை நாம அடையாளம் கண்டு அந்த வகையில சேரக்கூடிய முயற்சிகள்ல இந்த பூமியில வாழக்கூடிய காலத்தை செலவு செய்ய வேண்டும், செலவு செய்யப்பட வேண்டும். முக்கியமான ஒரு வேண்டுகோள், யாரும் தூங்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது. அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்தில் மனிதனுக்கு ரெண்டு விஷயம் அவனை தெரியாமலே வரும், ரெண்டு விஷயம் அவனை தெரியாமலே வரும். ஒன்னு என்னன்னா தூக்கம். யாரும் தூங்குறதுக்கு இங்கே வரல, என்னடா தூங்குவானான்னு சொல்றாரு, இந்த கோவிக்கு வேணாம், நம்ம யாரும் தூங்க வரல, தூக்கம் வரும். மற்றவனுக்கு தெரியாமல் தான் தூக்கம் வரும். கட்டில தூங்கினீங்கன்றா தலையை வச்சு
அல்லாஹ்வு பிஸ்மிக்க அமௌத்து வாஹியா என்று சொல்லி தலையணையில தலையை வச்சிங்கன்னா எத்தனை மணிக்கு தூக்கம் உங்களுக்கு தெரியுமா? காலையில எனக்கு சொல்லிடுமா சரியான கரெக்டான டைம்? கண்ட மூடினது ஞாபகம் இருக்கும், பத்தரைக்கு கண்ட முடிச்சுப்பீங்க, 9 மணிக்கு கண்ட முடிப்பீங்க. தூக்கம் எப்போ போச்சு? எப்போ உங்களோட தூக்கம் போச்சு? உங்களோட நிதானமான சிந்தனை எப்படி இல்லாமச்சு? எப்போ போச்சு? சரியா? அப்போ அந்த விஷயம் மனிதனுக்கு தெரியாது. எப்ப தூங்கி நமக்கு சொத்துமாக்கு வந்தவரும் தூங்கி இருப்பாரு. குறிப்பிட்ட டைமுக்குள்ள முக்கியமான சில விடயங்களை பேசிட்டு கொத்துபாவை முடிச்சு கொண்டுறாங்க. இது முக்கியமான ஒரு தலைப்பு. இது இந்த தலைப்புல இருந்து நாம நிறைய பேர் வெளியேறிக்கிறோம். பேசப்படுற விடயங்கள் சொந்த கருத்தும் இல்லை, சொந்த விடயம் இல்லை. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில இருந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும், கேட்டதை கொண்டு அமல் செய்ய வேண்டும், கேட்டதை மற்றவர்களுக்கு எத்திய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட கேளுங்க. உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பயான் செய்யப்பட்டாலோ, உங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட்டாலோ, குர்ஆன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு தருது. அதை யாரும் விளங்குறல்ல. பயானுக்கு போனோம், நல்ல பயான். ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், நல்ல நிகழ்ச்சி. அத குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நல்ல பயான் தானே, நல்ல நிகழ்ச்சி தானே. எப்ப உங்களுக்கு நல்லதுன்னு பட்டிச்சோ அப்ப உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு வந்துட்டு. என்ன பொறுப்பு? கேட்டதை ஊட்ட போய் சொல்லணும், கேட்டத பிள்ளைகிட்ட போய் சொல்லணும், கேட்டத மனைவி கிட்ட சொல்லணும். அப்ப உங்களோட மேல ஒரு பொறுப்பு வந்துட்டு. குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு முன்னால ஓதி காண்பிக்கப்படக்கூடிய விடயம், பேசப்படக்கூடிய விடயங்கள் உங்களோட வீட்டுல பேசணும். அதனால கேளுங்க, இங்க கேட்டாதான் வீட்டுல சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் கவனிப்போம். ரெண்டு விஷயம் சொன்னாரு அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மத்துல்லா. அந்த மத்தது தேவையில்லை நமக்கு, இது ஒன்று மட்டும் ஞாபகம். தெரியாம தூக்கம் வரும். ரெண்டாவது சும்மா சொல்லி வைங்க. ரெண்டாவது என்னன்னா, மனிதன் வீழ்ச்சி அடைகிறது, அவனுக்கு தெரியாம நடக்கும். ஒரு பிசினஸ்ல டாப் லெவல்ல இருந்தவன் திடீர்னு சரியுமான அவனுக்கு தெரியாம அவர் ஏன் பண்ணிருக்கிறல்ல. அதன் சார் பேச போனா சொத்து பாதுல போயிடும். அப்ப பல வகையான மக்கள் பூமியில வாழ்றாங்க, பல வகையான தகுதி உள்ளவர்கள் வாழ்றாங்க. சில பேர் நினைச்சு கொள்வாங்க, நான் தான் சிறந்தவர் அப்படின்னு நினைச்சு கொள்வாங்க. சில பேர் நினைச்சுவாங்க, இந்த ஊர்ல நம்ம அடிக்க யார் இருக்கு அப்படின்னு நினைச்சு கொள்வாங்க. அவ்வளவு மக்களும் தான், சேருமாறும் தான், அரசாங்க உத்தியோகம் செய்யறவங்களும் தான், சாதாரண அடிமையும் தான், அன்றாட கூலித்தொலை செய்யறவன் தான். ஏன் அன்றாட மூட தூக்குறவர் சொல்வாரு, என்ன போல யாரும் மூட தூக்க மாட்டான்னு நினைச்சு கொள்வாரு. அவரவர்களுக்கு மத்தியில ஒரு வகையான ஒரு தைரியத்தை உண்டாக்கி கொள்வாங்க, நான் தான் சிறந்தவர் என்று. ஆனா குர்ஆன் சொல்லுது, உங்களை நாங்கள் பலதரப்பட்ட மக்களாக படைத்திருக்கிறோம், ஆனா எங்களிடத்துல யாரு சிறந்தவர் என்று சொன்னா, இன்ன அக்ரமக்கும் இன்னல்லாஹி அத்காக்கும், யாருடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் வேரூண்டிருக்கிறதோ அவர் தான் சிறந்தவர். அல்லாஹுடைய பயத்தோட யாரு வாழ்றாரோ அவர் தான் சிறந்தவர். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, கயாமத்துடைய நாளையில கேள்விகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு கேட்கப்பட்டு வாசிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு கூட்டம் நரகம் போவாங்க, ஒரு கூட்டம் சொர்க்கம் போவாங்க. அந்த சொர்க்கம் போற கூட்டத்துல யார சொல்லுதுன்னா, தொழுகையாளிகள் என்று சொல்லப்படல, ஹஜ்ஜாஜிகள் என்று சொல்லப்படல, நோன்பாளிகள் என்று சொல்லப்படல, ஜகாத் கொடுத்த தான தர்மம் செஞ்சவங்க சொல்லப்படல. குர்ஆன் சுருக்கமாக சொல்லுது, வஸீக அல்லதீன தகவ ரப்பஹும் மினல் ஜன்னதி ஸுமரா, இறையச்சமுடைய மக்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் போவாங்க. இறையச்சத்தோட வாழ்ந்தவங்க கூட்டம் கூட்டமாக சொர்க்கம் போவாங்க. குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நிறைய நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்களுக்கு குர்ஆன் நிறைய நற்செய்தி சொல்கிறது. சூரத்து தலாக் எடுத்து பாருங்க. சூரத்து தலாத்துல யார் பூமியில் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை நாங்கள் லேசாக்குவோம். மன மாதிரி கண்ணுக்கு முன்னால வந்து நின்றாலும் இவருடைய தக்வாவுடைய பலம் அது அவருக்கு தெரியாமல முடித்து வைக்கும்.
யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ அவருடைய கஷ்டங்கள்ல இருந்து நீங்கிற வழி அல்லாஹ் காட்டுவான். எல்லாருக்கும் கஷ்டம், எந்த அளவுக்கு கஷ்டம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மனைவியை பார்த்து சொல்றான், ஹுன்ன லிபாஸுல்லகும் வஅன்தும் லிபாஸுல்லஹுன்ன, நீங்க உங்க மனைவிக்கு ஆடை ஷர்ட், மனைவி உங்களுக்கு ஆடை. ஒவ்வொரு ஆயாத்திஹி அல்லாஹ் இருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன் ஹலகலகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, கணவனும் மனைவியும் ஒன்றாக அன்பு வைத்து அவையில இவருக்கு விட முடியாது, இவருக்கு அவளுக்கு அவளை விட முடியாது என்ற அன்போடு வாழ்கிறீர்களே, இது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அத்தாட்சி இன்றைக்கு எவ்வளவுக்கு மாறிட்டுந்தா, இன்றைக்கு வந்து உலமாக்களை சந்திச்சு சொல்றாங்க, அதர என்ன செய்ய, ஏன் தான் கல்யாணம் முடிச்சேன் தெரியல, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இன்றைக்கு நிறைய பேருடையது அல்லாஹ் ரோட்ல இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள இல்லைங்க, ஏன் கஷ்டமாகிவிட்டது, கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தால் அதை நாங்கள் லேசாக்குவோம். அது மட்டுமல்ல, ராவு ராவாக உழைச்சி பகலெல்லாம் உழைச்சி நீங்க சாப்பாடு தேடணும் அவசியம் இல்ல, நீங்க எங்க பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு தெரியாத புறத்திலிருந்து நாங்க காசு தருவோம், உங்களுக்கு தெரியாத புறத்திலிருந்து சாப்பாடு தருவோம், உங்களோட காரியங்களை நாங்க லேசாக முடிச்சு வைப்போம். சுருக்கமான நேரம் இருக்கிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில கண்ணியமானவர்கள் குர்ஆன் நன்மாராயம் செல்லக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னா, இறையற்றம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள். அதனால அவர்களே மூன்று பேர் குகைக்குள்ள பூந்த கதை உங்களுக்கு தெரியும், நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க, தௌபாவுடைய விடயங்கள் சொல்லுவாங்க. மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, குகையுடைய போன வாயில் அடைபட்டது. தக்வாவுடைய பலத்தை சொல்கிறேன், தக்வாவுடைய இறையற்றமுடைய அந்த பலத்தை சொல்கிறேன். ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மூணு பேர் போயிட்டாங்க, போன வாயில் ஒரு கண்ணு மூடித்தது, வெளியே வர முடியல. மூணு பேர் மசூரா பண்ணி சொல்றாங்க, நாம என்ன செய்வோம், குகைக்குள்ள இருந்து நாம செய்த நற்கர்மங்களை சொல்லி துஆ கேட்போம், கல்லை அல்லாஹ் நீக்குவான். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு தாய் தந்தையர்கள் இருந்தார்கள், எனக்கு ஆடு மாடு ஒட்டகம் இருந்தது, பாலை கறந்து கொண்டு வந்து அவர்கள் குடிக்காத வரையில நானும் குடிக்க மாட்டேன், ஏத பிள்ளைகளுக்கும் கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் வருகிறேன், அவங்க தூங்கிக் கொண்டிருந்தாங்க, எழுப்புவதற்கும் மனம் இல்ல, விடிய விடிய நின்றேன் முழுத்தரும்பும் வரை. இது உனக்காகத்தான் செஞ்சேன், ஏன தாய் தந்தர்களுக்குரிய இந்த சிறுமத்தை உனக்காக செய்தேன், இதை நீ கபூல் செய்திருந்தா இந்த கல்லை நீக்கின்றாங்க, கல்லு கொஞ்சமாக இருந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு முதலாளி, எனக்கு இந்த நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, அதுல ஒருத்தன் திடீர்னு சம்பளம் வாங்காம போயிட்டான், பல அவன் சம்பளத்தை நான் எடுத்து எல்லா விளங்கணும், இது ஒரு மசாலா அதை பேசல, நான் அந்த சம்பளத்தை எடுத்து ஒரு ஆடு வாங்கி போட்டேன். நாம எப்படி பெருமையா போய் தெரியுமா, ஒருத்தன் சம்பளத்தை நான் எம்பளப்ல வச்சு ஆட்சியில் வச்சிருக்கேன், இது இல்ல சரியா, காசி ரன்னில் அடிக்கணும், காசி ரோல் அடிக்கணும், முடக்கி வைக்கப்படுற பொருள் இல்ல காசி, இது ஒரு மசாலா தனியாக பேசணும். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு ஆடு வாங்கி போட்டேன், அந்த ஆடு குட்டி விட்டு பண்ணையாக மாறிட்டது, திடீரென்றவன் வந்து கேட்டான், அடியாரே முதலாளியே என்ற சம்பளத்தை தாரீங்களா, அவர் நான் சொன்னேன், இத்தனை ஆடுகளும் உன்னுடையதுதான், அவன் என்ன கேடு செய்யாதீங்க, நான் உண்மையை சொன்னேன், ஒரு ஆடையும் விடாமல் மேய்த்து கொண்டு போனான், இதை நான் உனக்காக செய்தேன், கபூல் செய்திருந்தா கல்லை அகற்றினாரே, கல்லு கொஞ்சம் நகர்ந்தது. மூணாவது ஒருத்தர் துவா கேட்டாரு, தக்வா உள்ள மனுஷன், தக்வாவோட அவங்களும் செஞ்சாங்க, இறையச்சத்தை அந்த பொட்டில பாவித்த மனிதர் சொன்னாரு, நீண்ட நாள் ஆசை வச்ச என் சாச்சாவுடைய மகள் அழகி மிக அவளோட விபச்சாரம் செய்தா, எனக்கு ஒரு பெருமை, ஒரு நாள் மிச்ச நாள் ட்ரை பண்ணி கிடைக்கல, ஒரு நாள் ஒரு ரூம்ல தனியாக மாட்டினால் மிச்ச முயற்சி செய்து என்னுடைய இச்சைக்கு அவரை அடிமையாக்கி நான் எல்லாம் சரி வந்து இரண்டு தொடைகளுக்கு மத்தியில உட்காரும் போது சொன்னால், ஏ மனிதா என்னுடைய கன்னித்தன்மையை அதனுடைய உரிமையாளர் வலியுடைய அனுமதி இல்லாமல் நீ உடைக்க போகிறாய், அந்த விடயத்தில் நீ அல்லாஹுவை பயந்துகொள் என்று சொன்னால், அல்லாஹ் என்ற வார்த்தையுடன் நான் எழுந்துவிட்டேன். அல்லாஹ் என்ற வார்த்தையுடன் நான் எழுந்து விட்டேன், திரும்பியும் நான் பார்க்கல, வீடு வந்து சேர்ந்து விட்டேன். யா அல்லாஹ், இதை உனக்காக செய்தேன், இந்த கல்லை நகர்த்துவாயாக. கல்லு அசையல்ல, விடிந்து விடிந்து இடம் கொடுத்து. இதுதான் தக்வாவுடைய முடிவு, இதுதான் தக்வாவுடைய எல்லை. இரையச்சத்தோடு பூமியில வாழுங்க, அல்லாஹ் முழு உலகத்தையும் கையில் கொண்டு வருவான். படை தேவல்ல, ஆயுதம் தேவல்ல, பட்டாளம் தேவல்ல, எதுவும் தேவல்ல. பதிலுடைய போர்க்களத்தில் 313 சஹாபாக்கள் உள்ளத்தை அல்லாஹ் பார்த்தான். ஈமான் தக்வாவோடு நிரம்பி இருந்தது. வானுலகத்திலிருந்து படைகளை அல்லாஹ் நன்றாக ஞாபகம் வையுங்கள். என்ன ஒரு பதவி பட்டத்தில் நீங்கள் இருந்தாலும், மௌத்தாகுவதற்கு முன்னாலே உங்களை ஒரு சுய பரிசோதனை செய்யுங்கள். நான் இரையற்ற உள்ளவனாக வாழ்கிறேனா, யாருக்காகவும் பாவத்தை விடுகிறேனா, அல்லது என்னுடைய ரப்புக்காக விடுகிறேனா, யாருக்காகவும் நன்மையை செய்கிறேனா, அல்லது என்னுடைய ரப்புக்காக செய்கிறேனா. இந்த விடயத்தில் மௌத்துக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் செய்து கொள்ளுங்கள். ஆக கதியடி கல்லாகள் எல்லையார்களே, இது தக்வாவுடைய எல்லை. நாம இப்ப பார்க்கணும் என்னன்னா, தக்வாவுடைய தன்மைகள் என்னிடத்தில் இருக்கிறதா? நான் ஒரு தக்வாதாரியா? தக்வாவுடைய தன்மைகள் இருக்கிறதா? தக்வாதாரி யாரு? நெத்தில் எழுதுறா நான் ஒரு இரையச்சம் உள்ளவர் என்று, அல்லது பிறக்கும் போது சர்டிபிகேட்டோட வந்தோமா? எப்படி அடையாளம் காண்றேன் யாரு தக்வாதாரி? நீங்க எங்கேயும் தேடுவேனா? நான் சொன்ன கோவிப்பீங்க, ஓ இவருக்கு தேவையான தக்வாதாரி. நான் ஏதாவது அடையாளம் சொன்னா, யாராவது உலமாக்க சொன்னாங்க, அவருக்கு தேவையான ஒரு ஆதரவு அடையாளத்தை சொல்லிட்டு போறாரு, அப்படி நினைக்கவேனா? இரண்டாவது சூரத், சூரத்துல் பக்கராவுல அல்லாஹ் தக்வாதாரிகள் யார் என்ற வரை விளக்கணும் சொல்லுகிறான். இந்த குர்ஆன் இருக்குது அல்லவா, இது நேர்வழி காட்டுவதற்காக வந்தது. இதுல சந்தேகம் இல்லை, இதுல சந்தேகம் இல்லை. இது நேர்வழி காட்டும் யாருக்குண்டா? ஹுதல்லில் முத்தகீன். இறையச்சத்தோட குர்ஆனை தொடரும். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல நின்று குர்ஆனை தூக்கி காட்டி சொன்னாங்க, இந்த வேதம் இருக்குது அல்லவா, நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போகும், நிறைய பேரை சொர்க்கத்துக்கும் கொண்டு போகும். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுறா, குர்ஆன் சொல்லுகிறது இறையச்சத்தோட தொடணும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு விரிக்கணும் சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்கிறது. அந்த இரையற்றம் உள்ளவர்களுடைய தன்மைகள் என்ன, அவங்கள்ட்ட என்னென்ன தன்மைகள் இருக்கும்? அதுல மூணு வகையான தன்மையை குர்ஆன் கோடிட்டு காட்டுது. ஒன்றென்னு சொன்னா, அல்லதீன யுஃமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஆழமாக விளங்குங்க, கவனமாக கேளுங்க. முத்தகீங்களுடைய அடையாளம் முதலாவது என்னன்னா, யுஃமினூன பில் கைப், மறைவானவற்றில் உறுதியான ஈமானோடு இருப்பார்கள். உறுதியான ஈமானோடு இருப்பாங்க. மறைவானவற்றா? சொர்க்க மறைவாக இருக்குது, நரக மறைமுகமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ராத்து சிபாத்துகள் மறைமுகமாக இருக்கிறது, கயாமத்துடைய கபருடைய வாழ்க்கை மறைமுகமாக இருக்கிறது, மஹ்ஷருடைய வாழ்க்கை மறைமுகமாக இருக்கிறது. இதுல ஈமானோடு இருப்பாரு. இது கண்ணுக்கும் மறைவானது, புத்திக்கும் மறைவாரிக்கும், மறைவு ரெண்டு இருக்கு, புத்தி கொண்டு மறைவாரி. என்ன சொர்க்கத்தை நம்பிருக்கிறீங்க, கொஞ்சம் உங்களோட உள்ளத்துல போடுங்க. சொர்க்கத்தை நம்பி இருக்கிறோம், நான் இப்ப சொல்ற இந்த இது உங்களோட புத்திக்கு படுதான்னு பாருங்க. அதில் வருகிறது, கடுகளவு ஈமான் உள்ள மனிதருக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். புத்திக்கு படுதா, நம்புறீங்களா? நம்புறீங்களா? புத்திக்கு விளங்குதா? விளங்காது. அன்னாரும் இல்லபடி என்று சொல்கிறது குர்ஆன். உங்களுக்கு சொர்க்கத்தில் பால் ஆறுகள் தருவோம் என்று சொல்கிறது. பால் ஆறு எப்படி இருக்கும், அது எப்படி ஊற்றடிக்கும், அந்த சொர்க்கத்தினுடைய நதி எப்படி இருக்கும்? புத்திக்குப்படுதா? புத்திக்கு விளங்குதா? கண்ணுக்கு மறைமுகம் உண்டு, புத்தி என்ன சொல்கிறது? ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளோடும் அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும். இன்னொன்று இருக்கிறது, இவருக்கு மறைமுகமானவற்றில் ஈமான் உள்ளது என்று சொன்னா இவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஈமான் உள்ளவருடைய அடையாளம் ஹையான ஸ்வலா என்று பாங்குடைய சத்தம் கேட்டா வீட்டை விட்டுட்டு, கடையை விட்டுட்டு, லாட்சை மூடிட்டு, கல்லாவிலிருந்து எழுந்து, கஷியரை விட்டுட்டு, முன் சப்புல அல்லாஹு அக்பர் என்று யார் தக்பீர் கட்டுறாரோ இவர் ஈமான் உள்ளவர். இவர் ஈமான் உள்ளவர், இவர் தக்வாதாரி. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பள்ளிக்கு வாராரு, பள்ளியோட தொடர்பாரிக்காரு, முன்பின் சுண்ட தொழுறாரு, அவ்வளவு சஃபில் அளிக்கார் என்று சொன்னா இந்த மஹல்லா வாசிகள் சாட்சி சொல்லுங்கள், அவர் ஒரு மூமின் என்பதாக ஆழமாக விளங்குங்க. ரெண்டு விடயம் சொல்லிருக்கிறேன். முத்தகீங்களுடைய அடையாளம் மறைமுகமானவற்றை நம்புவது, மறைமுகமான ஈமான் உள்ளது என்பதனுடைய அடையாளம் தொழுகைக்கு ஆஜராகுவது. வேற எந்த காரணம் சொல்ல மாட்டாரு. நான் எல்லாருக்கும் சொல்ற ஒன்றுதான், எனக்கு தொழ முடியலைங்க என்று சொல்றவர் ஒரே ஒரு காரணம் உள்ளவருக்கு மட்டும்தான் அனுமதி. ஒரே ஒருத்தருக்கு தொழுக கடமல்ல, அவர் யாருண்டா? அவர் மையத்தாக இருக்கணும், அவர் ஜனாதாவாக இருக்கணும். 11 நாள் நபி சக்ராத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஹர்ருடைய அதானுடைய அந்த இதை ஞாபகப்படுத்தும் போது, சக்ராத்தில் இருந்த நபி காத்தமுல் அம்பியா தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி இருந்தாங்க. தொழுகைக்காக யாருக்கும் அனுமதி கிடையாது, தொழுகையை கலாவாக்குவதற்கு. அதனால சொல்லதாரு சொல்ல சொன்னாங்க, வேணுமென்று யார் ஒருத்தர் ஒரு நேர தொழுகையை கலா செய்து விட்டார், சொல்லாம விடமே தொழுதாரே, நேரம் பிந்தி தொழுதாரோ, அவர் நரகத்தினுடைய நுழைவாயிலுக்கு வந்து விட்டாரு. ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க, ஏந்த ஈமானுடைய தன்மை என்ன, ஏந்த தொழுகையுடைய தன்மை என்ன? ஈமானோட இருக்காரு, தொழுகையோட இருக்காருண்டா. இவருடைய அடையாளம் இன்னொன்று, அல்லாஹ் கடைசியில் சொல்கிறார், ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், இவருக்கு அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து தீனுடைய பணிக்காக செலவு செய்வார்கள். தீனுடைய பணிக்காக செலவு செய்வார்கள். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. நன்றாக விளங்குங்கள். இந்த தீன், எந்த தீனில் நாம் இருக்கிறோமோ, எதை இஸ்லாம் என்று சுமந்திருக்கிறோமோ, அந்த தீன் இரத்தங்களையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் ஷஹீதாக்கப்பட்டு வளர்ந்த தீன். நன்றாக ஞாபகம் வையுங்கள். இந்த தீன் இந்த நாட்டிலோ முழு உலகத்திலோ இந்த தீன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறா? இந்த தீன் சாதாரணமாக பாதுகாக்கப்படல. சஹாபாக்கள் முன்னைய மக்களுடைய ரத்தம் பணம் சூறையாடப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு வளர்ந்த தீன். ரத்தம் ஊட்டப்பட்ட தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு தயாராகி விட்டார்கள். எல்லாரும் கொண்டு வந்து அவர்களுடைய சொத்து செல்வங்களை வச்சாங்க. ஒரு பொம்பளை யோசித்தா, நான் என்ன செய்வது உதவி இந்த தீனுக்காக? அவரிடத்துல எதுவும் இருக்கல்ல, நாம் அந்த சாமான எல்லாம் வச்சுட்டு ஒரு பொட்டலமாக கட்டுவோம் இல்லையா? அவ யோசித்தா, இந்த பொட்டலம் கட்டப்படக்கூடிய அந்த புடவரிக்குது அல்லவா, அந்த புடவையை சுத்தி கட்டுவதற்கு என்னுடைய இந்த நாடாவை கொடுப்பேன் என்று அந்த அவட ஆடையில் இருந்த நாடாவை உருவி கொடுத்தான். அவைக்கு பேரல் என்று சொன்னால் அந்த நாடாவுடைய பெண்மணி என்று பேரு. அப்படி வளர்ந்த தீன் நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவதென்றுதான். நான் சென்ற ஒரு இடத்துல ஊர் சொல்ல ஒரு ஹுத்பாக்கு போயிருந்தேன். எந்த அளவுக்கு மக்கள் தீனுக்காக செலவு செய்ய பின்னாகி விட்டார்கள் என்றால், ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன், எனக்கு தலைப்பும் தந்தார்கள் தர்மத்தை பற்றி பேசுங்கள் என்று. என்ன காரணம் என்றால், 13 வருடமாக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறாங்க. எந்த அளவுக்கு கட்டுறாங்க, 13 வருடம் கட்டுறாங்க, இன்னும் சரியான கப்ராத்துடைய வேலை முடியல. ஆனா மஸ்ஜிதுக்கு முன்னுக்கு பல கோடிக்கணக்கான பெருமதியான வீடுகள் கட்டப்பட்டு, ஏன் பின்தங்கினோம், ஏன் தர்மம் செய்வதில் கஞ்சத்தனம் அடைந்தோம். எல்லாரும் நாம் என்ன பேசணும் தெரியுமா, நன்றாக விளங்குங்க, எல்லாரும் என்ன பேசணும் தெரியுமா, இன்றைக்கு அந்நிய மக்களும் கண் வைத்து விட்டார்கள். நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். தீனுக்காக தக்வாவுடைய அடையாளத்தை ஊண்டி மனதில் வைத்துக் கொண்டு இந்த விடயத்தை கவனியுங்கள். எல்லாரும் என்ன பேசுறோம்டா, இலங்கையை பார்த்தீங்கன்னா, இலங்கையை பாருங்க, பஜார்கள் மாஷாஅல்லாஹ், பஜார்கள் எல்லா பஜார்களையும் மெயின் ரோடுல ஒரு முகப்பு தோற்றமாக எங்கட பள்ளி தான் இருக்கிறேன் என்று பார்த்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம்தான். நான் கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த மசூதிகளுக்கு அந்த மதரசாக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, உங்கட பணத்தில இருந்து. அந்த காலத்து இந்த நாட்டினுடைய நல்ல மக்கள் முஸ்லிம்கள் பஜாருக்கு வந்தா கடை கட்டுவதற்கு முன்னால, வீடு கட்டுவதற்கு முன்னால, தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னால தன்னுடைய காணியை கொடுத்து தன்னுடைய பணத்தில் பஜாரில் மஸ்ஜிது கட்டியதால் இன்று மஸ்ஜிது இருக்கிறது. நன்றாக சொல்றீங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னும் மஸ்ஜிது இருக்குது இல்லையா, எங்களை அப்பா கொடுத்த காணி இருக்குது என்று சொல்லி ரெண்டு பரம்பரை போயிட்டு. நான் கேட்கிறேன், அதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க, எந்த அளவுக்கு ஆயிட்டுண்டா. ஒரு வீடு கட்டிருக்கார் 2 ஓடிக்கு, அவருடைய சொந்த வீடு. ஆனா கேவலம் என்னண்டா, சுபஹானல்லாஹ், ஒரு மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிக்க மஸ்ஜிது கட்டல்ல. விளங்குங்க, சுருக்கமான நேரம் இருக்கிறதால அவசரமாக பேச வருகிறேன். மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிக்க, வீடு கட்டல்ல, பெயிண்ட் அடிப்பதற்கு 1 மாத காலம் நிர்வாகத்தினர் வெள்ளப்புடவைய 2 பக்கமாக பிடிச்சிட்டு வசூல் சேர்த்துக் கொண்டிருக்கும் காலத்தில் வாழ்கிறோம். கவலைப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், சஞ்சலப்பட வேண்டும். அப்படி அதீன் வளர்ந்தது, இந்த மார்க்கம் அப்படி வளர்ந்ததா. அல்லாஹு அக்பர். அபு ஹுரைரா அம்மக்கள் சித்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் மஷூரா பண்ணினாங்க, ரெண்டு பேரும் எண்ணினாங்க. அபுபக்கர் உமர் சொன்னாரே, நான் இன்றைய நாள் அபுபக்கரை சதக்காவில் முந்த வேண்டும். வந்து ரெண்டு பேரும் பொருளை விட்டாங்க. நபி கேட்டாங்க உமரிடத்துல, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க. உமர் சொன்னாங்க, யார சொல்லுங்களா, வீட்டில இருந்த அறவாசியை கொண்டு வந்தேன். அபுபக்கரை கேட்டாங்க, ஈமான்தாரிகள் வருவார்களோ அத்தனை பேருடைய ஈமானையும் அபுபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான ஒரு தராசிலையும் முழு உலக மக்களுடைய ஈமானை ஒரு தராசிலை வைத்தால் அபுபக்கருடைய ஈமான் தான் கணத்தால் தாழ்ந்து போகிறது. எனக்கு ஒன்று சிறப்பு, வீருக்கு செலவு செய்தாங்க, ஈமானுக்காக செலவு செய்தாங்க. நான் சொல்லுகிறேன், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்க விளங்குங்க, செல்வந்தர்கள் இருப்பீங்க, பணமுடையவர்கள் இருப்பீங்க, தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பீங்க. சுருக்கமாக விளங்குங்க, உலகத்தை 3 அரசர்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சிக்கந்தர் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். சூரத்துல் கஹ்ஃப்ல அவருடைய வரலாறை பற்றி பேசுகிறார். அவரு சக்ராத்துடைய நேரத்தில் ஒரு சஹீஹான ரிவாயத்து, சக்ராத்துடைய நேரத்தில் ஒரு வசியத் செய்தார். ஒரு வசியத் செய்தார் என்ன சொன்னா, நான் மௌத்தாகினா என்னுடைய ஜனாதாவை ஒரு தட்டில வைத்து 2 கையையும் விரித்து தான் கொண்டு போக வேண்டும். அப்ப சீடர்கள் சொன்னாங்க, அரசரே, நீங்க முழு உலக அரசர், உங்களுக்கு தங்கத்தால் சந்தூக்கு செய்து கொண்டு போகும். அவர் சொன்னாரு, இல்ல, ஏன் அப்படி கொண்டு போகணும் தெரியுமா, முழு உலகத்தையும் ஆண்ட சிக்கந்தர்
கபருக்கு வெறுங்கையோடு போகிறார் என்ற படிப்பினை மக்கள் உணர வேண்டும். அதுதான் எனக்கும், அதுதான் உங்களுக்கும். செல்வந்தர்கள் யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் நன்றாக ஞாபகம் வையுங்கள், உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், என்னுடைய பணத்தால் எத்தனை உலமாக்கள் உருவாகியிருக்கிறார்கள், என்னுடைய பணத்தால் எத்தனை ஹாபில்கள் உருவாகியிருக்கிறார்கள், என்னுடைய பணத்தால் எத்தனை மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் என்ன யோசிக்க தெரியுமா, அல்லா மதரசாவா பள்ளியா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க 5 லட்சம் 10 லட்சம் 1000 3000 10000 கொடுப்பாங்க, நாமெல்லாம் பலகீனமானவர்கள் என்று நினைக்காதீங்க. நீங்க கொடுக்கிற ஒரு ரூபாயும் உங்களை தராசில வந்து விழாமல் அல்லா ஒரு காலமும் மோசடி செய்ய மாட்டான். அதான் சொல்கிறது கை செய்தபடையும் எல்லாரும் ஞாபகம் வையுங்க, கியாமத்தில் கை சேதம் அடைவோம். என்ன தெரியுமா உதாரணமா, உங்களை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பள்ளிக்கு வந்தீங்க அல்லது ஒரு மதரசாவுக்கு ஓரமாக போனீங்க, கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செஞ்சீங்கடா, குஹாவுடைய நேரம் சொல்லிட்டு யாரும் இல்ல பள்ளிக்கு, சேப்புல பாத்தீங்க இந்தியிலும் இருக்குது, சேப்புல பாத்தீங்க 1000 ரூபாயும் இருக்குது 500 ரூபாயும் இருக்குது, நீங்க தேடுறீங்க 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாய் எடுத்து உண்டியல்ல போட்டுட்டு நீங்க போயிட்டீங்க, நீங்க மறந்துட்டீங்க, காலம் போயிட்டு மவுட் ஆகிட்டீங்க. குர்ஆன் சொல்லுது அந்த 10 ரூபாய விட
மாட்டோம்.
கியாமத்தில அந்த உண்டியல்ல போட்ட 10 ரூபாய கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுவோம், இதுதான் அதனுடைய நன்மை. அப்ப நினைப்பீங்க அல்லாஹ் 1000 ரூபாய் போட்டிருக்கலாமே என்று நினைப்பீங்க. இதுவும் வந்திருக்கிறது இந்த 10 ரூபாய். அதனால சன்னதாரத்தில் சொன்னாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, அது ஒரு ஈச்சம் பழத்தினுடைய கொட்டையாக இருந்தாலும் சரி, அதை குடித்து நரகத்தை விட்டு பாதுகாப்புங்க, ஒரு ஈச்சம் பழத்துடைய பாதியாக இருந்தாலும் சரி, அதை குடித்து நரகத்தில் பாதுகாப்பு தருங்க. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்க, நீருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செஞ்சிருக்கோம். நான் கொழும்பு இடங்கள்ல பேசும்போது கொத்வாக்கள்ல பேசுவேன், கொழும்புவார் மக்களை பார்த்து பேசுவேன், உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு விளங்குதா, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் உங்களுக்காக கொழும்பில் என்ன செய்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒன்று சொன்னா, கொழும்புல இந்த நான் நின்று பேசுற இந்த மிம்பரை விட கொஞ்சம் பெரிய நீண்ட அகலமான ஒரு இடம் வாங்குறா பல கோடி ரூபாய் இப்பைய நேரத்தை பொறுத்தவரை. ஆனா அந்த நேரத்தில் வாழ்ந்த அந்த தாயிகள், அந்த தீருள்ள மக்கள், அந்த சமூக பற்றுள்ள மக்கள் என்ன யோசிச்சாங்க தெரியுமா, எனக்கு காணி தேவையில்லை, எனக்கு வீடு தேவையில்லை, எனக்கு கடை தேவையில்லை, பின்னால வரக்கூடிய என்னுடைய சமூகத்தில் ஒருத்தன் மௌத்தாகினால் அவனை அடக்குவதற்கு ஒரு மையவாடி வேண்டும். அதனால் தான் உருவானது மாலையாளத்தில் ஒரு மையவாடி, பஞ்சிகாலத்தில் ஒரு மையவாடி, கொழும்பு சிட்டியில மட்டும் 6 மையவாடிகள் இருக்கிறது. எத்தனை 6 மையவாடிகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், முன்னோர்கள் சிந்திக்காத வரையில், அவர்கள் அதை ஏற்பாடு செய்யாத வரையில் விட்டிருந்தா இன்றைக்கு முஸ்லிம்கள் கொழும்புல ஒருத்தர் மௌத்தாகினா ஜனாசாவை இங்க கொண்டு வர வேண்டி வரும். இன்றைக்கு அரசாங்கம் அண்ணாந்து பார்க்குது, இந்த சிட்டியில இந்த மாளிகாவத்தையில ஒரு பிணத்தை அடக்குவதற்கு ஒரு மையவாடியா சுவீகரிக்க முயற்சித்தார்கள், முடியாமல் போனது. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, அந்த மக்கள் யோசித்ததனுடைய பிரயோசனம் தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எண்ணம் வையுங்கள், நீயத்து வையுங்கள், என்னுடைய பணத்தால ஏண்ட தெலந்தால என்னுடைய காசால ஒரு ஆளி உருவாகட்டும், ஒரு ஆளி உருவாகட்டும், ஒரு ஹாபில் உருவாகட்டும். அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு கூட உங்களோட மஸ்ஜிதில் 2 ஹாபில்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். நான் அதற்காக வேண்டி வரல. செய்யப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது, இந்த செய்தி கேட்டு அதையும் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆக என்ன விளங்குங்கண்டா, இந்த ஹாபிதுகள் உருவாகுவதற்கு என்னால் என்ன முயற்சிகள் செய்யப்பட்டது, என்னால இந்த ஹாபிலுக்கு எத்தனை ரூபா இந்த மதரசாவுக்கு கொடுக்கப்பட்டது, இது யாரு, இது யாரும் சூறையாடவில்லை. உங்களோட தராசி, உங்களோட பட்டோன, உங்களோட கபருடைய வாழ்க்கை, உங்களுடைய மஷருடைய வாழ்க்கை சிறப்பாகணும்னா தீனுக்காக சுழந்திக்கப்படும். நான் எல்லாத்தையும் சொல்றேன், நான் இந்தியாவில் ஓதும் போதும், இந்தியாவில் இருக்கும் போதும் திருச்சியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். என்ன சொல்றேன்டா, நம்ம சிந்தனை எப்படி சுருங்கிட்டுண்டா, ஏந்த மனைவி, ஏந்த கலை, ஏந்த பிள்ளை, ஏந்த தொழில், எனக்கு எனக்கு இந்த சுருக்கிக் கொண்டவை தவிர சமூகத்தை மறந்து விட்டோம், சமூகத்தை மறந்து விட்டோம். திருச்சியில ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஓதி முடித்த காலம் மதரசாவில் அங்க பாடம் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு ஹொத்துபாவுக்கு அங்க நான் போயிருந்தேன். இந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னாரு, அதனால் இந்த மஸ்ஜித் இருக்கியா, இந்த மஸ்ஜித் உங்களோட நாட்டுக்கு சொந்தமானது அப்படி சொன்னாரு. என்ன என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்கடா கேட்ட நேரத்தில் சொன்னாரு, அதனால இந்த மஸ்ஜிதை கட்டி தந்தது யாரை நான் பெருமையாக பேசல, உண்மையை சொல்ல வேண்டும், நல்லவர்களை மௌத்துக்கு பின்னால் நல்லதை சொல்லுங்கள் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த மஸ்ஜிதை கட்டி தந்த யாருன்னு சொன்னா உங்களோட நாட்டுடைய நலீம் ஹாஜியார் செய்து தந்த வேணும். நாங்க இலங்கைக்கு வந்தோம், வந்தவரை சந்திக்க வந்த நேரத்தில் எங்கட பகுதியில் ஒரு மஸ்ஜித் தேவை என்று அவரிடத்தில் சொன்ன நேரத்தில் அவர் எதுவும் பேசல, மஸ்ஜித் கட்டுவதற்குரிய ஏற்பாடு செய்யுங்க, நான் இங்கிருந்து பண்ணி தருவேன் என்று சொன்னாரு. மஸ்ஜித் எல்லாம் கட்டிவிட்டோம், எல்லாம் ரெடியாகி விட்டது, ஓபனுக்கு வாருங்களேன் என்று அழைத்த நேரத்தில் அவர் சொன்னாரு, அல்லாவுடைய மஸ்ஜிதை ஓபன் செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்குது, ஒரு தொழுகையை அந்த இமாமை வைத்து தொலை வைத்து அதை ஓபன் பண்ணுங்க என்று சொன்னாரு. ஆனா மவுத்து வரைக்கும் இவர் தான் என்பதை அவர் காட்டிக்கொண்டார். இப்படி வாழுங்க, இப்படி வாழுங்க, ஏந்த பணம் ஏந்த தீனுக்காக செலவு செய்யப்படும், ஒருவாயாக இருந்தாலும் ஒருவாயாக இருந்தாலும் ஒரு மதரசாவில் என்னுடைய பங்கு என்னுடைய மவுத்து வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆலிம உருவாக்குங்க, ஒரு ஹாபில உருவாக்குங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வருகிறது தெரியுமா, இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன பேசுறோம்டா, சமூகம் கெட்டு போயிடுச்சு, சமூகம் கெட்டு போய்விட்டது, வாலிபர்கள் கெட்டு போய்விட்டாங்க. நான் கேட்கிறேன், வாலிபர்கள் வானத்தால் வரல, வாலிபர்கள் வானத்திலிருந்து இறங்கல, யாருடைய மகனாகத்தான் வளர்ந்திருப்பாரு, ஒரு மடியில ஒரு கற்பத்தில் இருந்துதான் வளர்ந்திருப்பாரு. வாலிபர் கெட்டு போய்விட்டாருண்டா அவருடைய கெடுமைக்கு காரணம் உமாவும் பாப்பா. பிள்ளைய நீங்க சரியாக வளர்க்கணும், பிள்ளையை நீங்க சாலிகான முறையில வளர்க்கணும் என்றால் நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தீனை உள்ளத்தில ஆழமாக பதியுங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னால சாலிகான ஒரு மனிதர் உருவாகும். ஒரு பிள்ளையாக இருந்தாலும் முழு உலகத்தையும் சீர்திருத்தக்கூடிய ஒரு குழந்தையாக வளரும். ஒரு ஒத்த பிள்ளை மொத்த உலகத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சாலிகான மனிதனாக வளரும், சாலிகான மனிதனாக வளரும். ஆசை வையுங்கள், ஆர்வம் காட்டுங்கள். இந்த நாட்டில் சிறப்பான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது. அதுக்கு நம்மட பங்களிப்புகள் வேணும். சுமாராக நான் சொல்லப்போனால் 11,000 மாணவர்கள் மதரசாவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். 11,000 2,500 மதரசாக்கள் இருக்கிறது, 2,500 மஸ்ஜிதுகள் இருக்கிறது, 250 மதரசாக்கள் இருக்கிறது, 250 மதரசாக்கள் இருக்கிறது, 750 இஸ்லாமிய அரசாங்க பாடசாலை இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு சொந்தமான, முஸ்லிம்களுக்கு சொந்தமான. அதுல 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 ஒரு 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 துரதிருஷ்டமான செய்தி என்னென்றா, 36 தான், 36 பாடசாலைகள் தான் ஆண்கலவன் பாடசாலை இல்லாம தனித்தனியாக இருக்கு. செல்வத்தை கொடுத்து பணத்தை செலவழித்து செல்வந்தர்கள் முன்னுக்கு வந்தா இதெல்லாம் ஆண் பெண் கலப்படம் இல்லாத பாடசாலை உருவாக வேண்டும், செல்வம் செலவழிக்கப்பட வேண்டும், மதரசாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜாமியாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனையோ வேலை பணிகளை நமக்கு முன்னால் உள்ள மக்கள் செய்துவிட்டு மௌசாடிட்டாங்க. இன்னொன்று ஞாபகம் வையுங்க, கொடுத்தால் குறையாது, கொடுத்தால் குறையாது. குரான் அல்லாஹ் சொல்றான். ஒரு உதாரணம், விவசாயிகள் இருப்பீங்க, நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்க வேணா ஒரு ரூபா கொடுத்தா குறையுதானே என்ன நினைச்சாருங்க, ஒரு வித்து தானே நெல்லாக போடுறீங்க அல்லாஹ் கேட்கிறான், ஒரு வித்தானே, ஒரு வித்தானே வயல்ல நெல்லாக போடுறீங்க, 700 தரலியா, 700 தரலியா, 700 சண்டை எங்களுக்கு உங்களுக்கு உங்களோட சதக்காத்துல உங்களோட சதக்காவில நாங்கள் அதிகரிக்க மாட்டோமா குரான் கேட்டுக்கொள்ள. எனவே உங்களுடைய பகுதியில மதரசாக்களுக்காக இந்த ஊரை பொறுத்தவரையில் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அதுல இந்த மதரசா இந்த ஊர் மக்களுடைய உதவியை கொண்டுதான் நடாத்திக் கொண்டிருக்கிறோம், வெளியில நாங்கள் எங்கேயும் போறல்ல என்ற ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வாங்க. இன்னும் அதிகப்படுத்துங்க, பொறுப்பாக இருங்க, இது உங்களுடைய பொறுப்பு. உலமாக்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இதை நாங்கள் தான் பாதுகாப்போம், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்கள் தான் பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கிறான், சிறுவர்களுடைய உள்ளங்களில் குர்ஆனை வைத்து பாதுகாக்கிறான். உங்களோட வீட்டில் ஹாபிஸ் உருவாகினால் உங்களோட வீட்டில் தீன் பாதுகாக்கப்படுகிறது. உங்களோட ஊர்ல ரெண்டு ஹாஃபிஸ் உருவாகினா உங்களோட ஊர்ல ரெண்டு பேருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த வேதத்தை பாதுகாத்திருக்கிறார். நேரமாகிவிட்டது. எனவே ஞாபகம் வையுங்கள், நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லுகின்றேன், தக்வாவுடைய அடையாளம் மூன்று. சொர்க்கத்துக்கு தக்வா உள்ளவர்கள் போவாங்க, தக்வா உள்ளவர்களுக்குத்தான் குர்ஆன் நேர்வழி காட்டும். தக்வாவுடைய அடையாளம் மூன்று. ஒன்று, யூமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவது, தீனுக்காக செலவு செய்வது. இவர்கள் தான் இறையற்றம் உள்ளவர்கள். இப்படி நினைக்கக்கூடாது. சில பேர் நினைக்காங்க, என்னண்டா அறிவு வருகிறது, நாம் என்ன நினைக்கிறேன், திடீர்னு ஒருத்தர் ஆடு கட்டுவார், ஆடு என்னங்க ஆடு கட்டிருக்கிறீங்க வீட்டை, இல்ல மகன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அதான் ஒரு ஆடம்ல அறுத்து அக்கீக்கா கொடுப்போம் நேர்த்தேன். நாம என்ன நினைக்கணும்டா, யாருக்காவது நோய் வந்தா தான் நான் சதக்கா செய்வேன். எப்படி வச்சிருக்கலாம், யாருக்காவது நோய் வந்தா தான் நான் தர்மம் செய்வேன். இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா, உங்களோட நோய் வாரத்துக்கு முன்னால இன்சூரன்ஸாக தர்மம் செய்யணும். உங்களை வீட்டுக்கு ஒருத்தர் வாரம் உங்களை வீட்டுக்கு வந்து அம்மா ஏதாவது தாங்க என்று கேட்டா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, என்னுடைய ஒரு முசீபத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்லாஹ் ஒரு யாசகனை அனுப்பியிருக்கிறான். அதனால நபிக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களை வீட்டை வந்து கை நீட்டவிட திறத்திறாருங்க, இருக்கிறத கொடுங்க. பென்ஸ் கார்னர் தருவார், பென்ஸ் கார்ல அந்த ஹதீஸ் உங்களுக்கு இப்படிதான் சொல்லணும், அப்பா முடியல ஒட்டகம் என்று வந்திருந்தாலும் பென்ஸ் கார்ல இருந்து வந்து உங்களை கடைக்கு முன்னாலே ஒட்டோவுல கண்ணாடிய படிச்சு விட்டு கையேந்தி நீட்டி கேட்காரு, பசிக்கிறீதாவது தாங்கண்டா. நீங்க கேட்க கூடாது, கார்ல வந்திருக்க சாப்பிட காசு இல்லைனா அப்படி கேட்கக்கூடாது, இருப்பதை கொடுங்கள், ஆளை பார்க்க திறத்தாதீங்க. விலை உயர்ந்த ஒட்டகத்தில் ஒருத்தன் வந்து உங்களிடத்தில் யாசகம் கேட்டாலும் அவளை திறந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லு, உங்களுக்கு நோய் வராது, பிள்ளைக்கு நோய் வராது. நாம எப்படி பழகிட்டோம்டா, இது நேர்த்தையும் வைப்போம், என்ன நோய் சுகமானா நான் ரெண்டு நோம்பு பிடிப்பேன், இது இல்லை நேர்த்தி, ரெண்டு நோம்பு பிடிக்கிறேன் என் நோய் சுகமாகுவதற்காக, நீ செஞ்சா நான் செய்வேன் அப்படி இல்லை, நீ சுகமாக்கினால் நான் நோன்பு பிடிப்பேன். அப்படி அல்ல, நான் நோன்பு பிடிக்கிற உனக்காக எந்த நோயை சுகமாக்குவாயா? இத்தனை மதரசாக்களுக்கு, இத்தனை மசிதிகளுக்கு என்னுடைய பணத்தால இத்தனை ரூபாய் செலவு செய்திருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பலாய் முசீபத்தும், பிசினஸ்ல எந்த ஒரு சரிவும் வராமல் என்னை பாதுகாப்பாயாக என்று உங்களுடைய பணத்தை தர்மம் செய்து அல்லாஹிடத்தில் ஒப்படைங்கள். எனவே நேரமாகிவிட்டது, நீயத்து வையுங்கள். சுருக்கமான நேரம் இருந்தது, நீயத்து வையுங்கள். நான் ஒரு இணையற்றம் உள்ளவனாக வாழ வேண்டும். ஏன் பணம் தீனுக்காக செலவு செய்யப்பட வேண்டும், மஸ்ஜிதுக்காக செலவு செய்யப்பட வேண்டும், மதரசாவுக்காக செலவு செய்யப்பட வேண்டும்? என்னுடைய பணத்தை கொண்டு உலமாக்கள் உருவாக வேண்டும், உலமாக்கள் உருவாக வேண்டும், ஹாவிர்கள் உருவாக வேண்டும், நல்ல மக்கள் உருவாக வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஞாபகம் வையுங்க, உலகத்தில் தீனை அல்லாஹ் சஹாபாக்களை கொண்டு பாதுகாப்பார். சஹாபாக்களுக்கு பின்னால அல்லாஹ் அவன் தீனை உலமாக்களை கொண்டு பாதுகாக்கிறார். உலமாக்களுடைய விடயத்தில் மிச்சம் நிதானமாக நடந்து கொள்வோம். உலமாக்களுடைய விடயத்தில் மிச்சம் நிதானமாக நீங்க நடந்து கொள்ளணும். எல்லோருக்கும் சொல்கிறேன், அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹில ஒரு மாணவர் எழுந்து கேட்டாரு, ஹஜ்ரத், குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய புறம் பேசினா, ஒரு மனிதனை பற்றி ஒருத்தன் புறம் பேசினா, அவன் மாமிசத்தை, செத்த மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஆலிமாக இருந்து அந்த ஆலிமுடைய குறைய இன்னொருத்தர் பேசினா அவருக்கு என்ன தண்டனை என்று கேட்ட நேரத்தில் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த சாதாரண மனிதனை பற்றி புறம் பேசினா அவன் செத்த மாமிசத்தை சாப்பிடுகிறான், உலமாக்களை பற்றி புறம் பேசினா செத்த மாமிசத்தில் நஞ்சை தேய்த்து நஞ்சூட்டி சாப்பிடுகிறான். யார் உலமாக்களை குறை கூறுகிறார்களோ அவர்கள் ஈமான் இல்லாமல் மௌத்தாகுவார்கள். யாரு சஹாபாக்களை குறை கூறுகிறார்களோ அவர்கள் காதிர்கள். உலமாக்களை யார் குறை கூறுகிறார்களோ ஈமான் இல்லாமல் மௌத்தாகுவார்கள். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் உலமாக்கள் இருக்கிறார்கள். நீங்க இல்ல, நான் இல்ல, நபி இல்ல, யாரும் சொல்லல. இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹுவை உலகத்தில் பயப்படக்கூடிய மக்கள் உலமாக்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல முத்திரை. எனவே அவர்களுக்காக பாடுபடுங்கள், தீனுக்காக பாடுபடுங்கள். ஹாபிள்கள், உலமாக்கள் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நல்லவர்களாக வாழ வைப்பானாக, பரிசுத்தமான மக்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் பேசினோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவானாக, துஆவை கபூல் செய்து கொள்வானாக. வா ஆகிரத வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.